அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது ஃப்ரெண்ட்ஷிப் அப்யூஸ் என்ற ஒரு தலைப்பிலே சில விஷயங்களை பார்க்கலாம். அதாவது, பெண் குழந்தைகளுக்கும் ஆண் குழந்தைகளுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கின்றது. பெண் குழந்தைகள் வீட்டிலே வளர்க்கப்படுவார்கள், அவர்கள் கட்டுப்பாடோடும் தாயின் அரவணைப்பிலும் வளர்வார்கள். சில பெண் குழந்தைகள், இந்த காலத்து பெண் குழந்தைகள் எல்லாம் கொஞ்சம் சுட்டித்தனமாக இருக்கிறார்கள். அதாவது, தாங்களும் ஆண் பிள்ளைகளைப் போல் ஃபேண்ட்டு சட்டையெல்லாம் போட்டுக்கொண்டு சுற்றி வருகிறார்கள். ஆனால் அது ஆபத்தில் தான் முடிகிறது. எப்பொழுது ஆடை குறைகின்றதோ அப்பொழுதே பாதுகாப்பும் குறைகிறது என்பதை பெண்கள் உணரவில்லை. இந்த ஃப்ரெண்ட்ஷிப் என்பது ஆண்களுக்குள், அதாவது ஒரு இனத்திற்குள் நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படலாம், அது ஆண்களுக்குள் நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படலாம். அதே போல் பெண்களுக்குள் தோழிகளாக இருப்பார்கள், நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படலாம். இந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் நடுவிலே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வரும்பொழுது தான் எல்லோருக்கும் அது ஒரு உறுத்தலை ஏற்படுத்துகின்றது. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து காதலாக இருக்குமோ, அது தவறான உறவாக இருக்குமோ என்று, இந்த பஞ்சும் பஞ்சும் சேர்ந்தால் தப்பு அப்படின்றும் சொல்லுவார்கள், பஞ்சும் நெருப்பும் சேர்ந்தால் தப்பு என்றும் சொல்லுவார்கள். நல்ல ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்தால் நமது வாழ்க்கை சுபமாக அமையும், சுபிக்ஷமாக அமையும். இந்த கெட்ட ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்தால் நமது வாழ்க்கை வீணாக போய்விடும். நமது ஃப்ரெண்ட்ஸுடைய அந்த ட்ரீம்ஸ், அந்த கோல்ஸ்லாம் என்னன்னு நம்ம பார்க்கணும். உயர்ந்த லட்சியம் உள்ள ஃப்ரெண்ட்ஸோடு நம்ம சேர்ந்தோம்னாக்கா நம்முடைய வாழ்க்கை ஒரு ப்ரொபல் ஆகும், மேல் நோக்கி செல்லும். இழிவான ஒரு புத்தி உள்ள ஒரு ஃப்ரெண்டோடு நாம் சேர்ந்தால் அவருடைய கீழ்நோக்கி நம்முடைய வாழ்க்கையை போக தொடங்கும். அதனால்தான் இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பில் அப்யூஸுங்கிற விஷயம் நிறையா வருது. இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சுக்கிட்டு தவறான வழிகளுக்கு பிறரை கூட்டி செல்வது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, அரசியல் கட்சியில் இருப்பாங்க, ஆள் சேர்க்கணுன்றதுக்காக யாரோ ஒரு ஃப்ரெண்டை வந்து சேர்த்து விட்ருவாங்க. அந்த அரசியல் கட்சி வளர்வதற்காக இவரை அவர்கள் யூஸ் பண்ணி கொள்வார்கள். வளர்ச்சியெல்லாம் பார்க்க மாட்டார்கள், வளர்ச்சி இருக்காது, எதுவும் இருக்காது. அந்த அரசியல் கட்சி மட்டும் வளரும், இந்த ஃப்ரெண்ட் அப்படியே மட்டம் தட்டப்படுவார். பாலியல் ரீதியாக ஃப்ரெண்ட்ஸை ஈடுபடுத்த முயல்வார்கள். அது சில கெட்ட ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, அவர்களை குடி சாராய கடைக்கு அழைத்து சென்று அவர்களை பாலியல் ரீதியாக தொடர்பு வைத்துக் கொள்வார்கள். அதெல்லாம் வந்து தப்பான ஃப்ரெண்ட்ஷிப். சாராய கடை ஃப்ரெண்ட்ஷிப் என்று சொல்வார்கள். சாராய கடையில் ஏற்படக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்கும் என்று எல்லோருக்குமே தெரியும். அது அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்காது என்று தெரியும். இப்படி சிறுவயதிலேயே பால் உணர்ச்சியினால் உந்தப்பட்டு பாலின சேர்க்கையில் ஃப்ரெண்ட்ஸோடு பாலின சேர்க்கையில் ஈடுபடுவதால் அவர்களுக்கு திருமணம் என்ற ஒரு விஷயத்தை பற்றின முக்கியத்துவம் தெரிவதில்லை. அதாவது, பிஞ்சிலேயே பழுத்த பழம் என்று சொல்வார்கள், பிஞ்சிலேயே பழுத்திருச்சு. அந்த மாதிரி சின்ன வயசுலேயே அவர்கள் பல செக்ஸ் வீடியோஸ் எல்லாம் பார்த்து, பல தவறான புத்தகங்களை எல்லாம் படித்து, அவர்கள் நண்பர்களோடு சேர்ந்ததையெல்லாம் ட்ரையல் பண்ணி பார்க்கும் பொழுது அந்த திருமண பந்தத்துக்கு நாம் கொடுக்கக்கூடிய அந்த முக்கியத்துவம் இல்லாமல் போய்விடுகின்ற அந்த நேரத்துக்கு அந்த விஷயங்கள் எல்லாம் நன்றாக இருக்கும். ஆனால் அது பிற்காலத்திலே அது ஒரு குற்ற உணர்ச்சியையும் மனப்போராட்டத்தையும் ஏற்படுத்தும். திருமண பந்தத்திலே நாம் ஈடுபட முடியாத அளவுக்கு அந்த விஷயங்கள் போய்விடும். சொல்லுவார்கள், பல சன்னியாசிகள் இப்படித்தான் சின்ன சிறுவயதிலேயே தங்களுடைய பால் உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுத்து சன்னியாசிகளாக போய்விட்டார்கள். அவர்களுக்கு பெண் கிடைக்கவில்லை, திருமணமாகவில்லை என்றெல்லாம் சொல்லுவார்கள். கலத்திர தோஷம் என்றெல்லாம் சொல்லுவார்கள். பரிகாரங்கள் இருந்தாலும் அவையெல்லாம் நம்மை விட்டு போகாது, நம்மை ஒட்டி கொள்ளும். அதனால் இளமையில் கல் என்று நம்முடைய ஔவையார் சொல்லியிருக்கின்றார். இளமையிலேயே நாம் கற்க வேண்டும், கல்வி கற்க வேண்டும். நண்பர்களோடு பால் உணர்ச்சி ஈடுபட்டால் அந்த விஷயம் எல்லாம் நமக்கு கிடைக்காது, வாழ்க்கை வீணாக போய்விடும். ஸ்கூல் படிக்கும் பொழுதே நிறைய பேர் என்ன பண்ணுவார்கள், பால் உணர்ச்சிக்கு அடிமையாவார்கள். இந்த பாலுணர்ச்சி ஏற்படத்தான் செய்யும். ஏனென்றால் எதிர்பாலினத்தையோ ஒரு அழகான ஒரு பொருளையோ பார்த்தால் அது அந்த இன்ஃபேக்சுவேஷன், அதை தொட்டு பார்க்க வேண்டும், அந்த விஷயத்தை அனுபவிக்க வேண்டும் என்றெல்லாம் தோணும் தான். ஆனால் அதற்கு நாம் இடம் கொடுத்தால் நம்முடைய வாழ்க்கை வீணாக போய்விடும். நாம் அதை கட்டுப்படுத்தி கொண்டு அந்த விஷயத்தை பாசிட்டிவான ஒரு வழியிலே நாம் செலுத்தும் பொழுது நமக்கு வாழ்க்கையில் பல வரப்பிரசாதங்கள் கிடைக்கும். அதாவது இளமை பருவம் என்பது வெட்டுக்கத்தியை போல் இருக்கும், அதில் இருபக்கமும் கூர் இருக்கும் என்று சொல்வார். அதை சரியாக நாம் பயன்படுத்த வேண்டும். தவறாக பயன்படுத்தினால் நம் மீதே அது பாய்ந்து நம்மை கொன்றுவிடும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பில் இந்த அசிங்கமான வார்த்தைகளை எல்லாம் பேசி அவர்கள் என்ஜாய் பண்ணுவாங்க. ஒரு கெட்ட வார்த்தைகளையே பேசி ஒரு மாதிரி அந்த ஒரு மாதிரி நார்சிசிஸ்டிக் டிசார்டர் என்று சொல்லுவோம். நார்சிசிசம் என்றால் அந்த நாலு பேர் கூடி அந்த கெட்ட வார்த்தைகளை பேசி அந்த அதிலே மகிழ்ச்சி அடைவது, அதிலே வரக்கூடிய அந்த ஜூஸை அவர்கள் என்ஜாய் செய்வது, அதெல்லாம் வந்து ஒரு மென்டல் டிசார்டர். அந்த மாதிரி குரூப்ஸ் எல்லாம் நம்ம வந்து எந்த இடத்துலையுமே சேர்க்கக்கூடாது. நம்ம பார்க்கணும் அவங்க நல்லா இருக்காங்களா, அவங்களுடைய மனநலம் நல்லா இருக்குதான்னு பார்த்து தான் நம்ம என்ன பண்ணணுன்னாக்கா அவங்கள காலேஜ்லேயோ ஸ்கூல்லேயோ அல்லது உயர்கல்வியிலையோ நம்ம சேர்க்கணும். அவங்களுடைய கேரக்டர் அந்த மாதிரி சரியில்லை, அவங்களோட மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னாக்கா அவங்கள வந்து நம்ம சேர்க்கக்கூடாது. கல்வியை வந்து தடை செய்யணும், அவங்கள வந்து மனநல ஹாஸ்பத்திரியில் தான் சேர்க்கணும். திஸ் இஸ் அ கைண்ட் ஆஃப் அப்யூஸ். ஏன்னா இவங்களுடைய இந்த ஆக்டிவிட்டீஸ் என்ன பண்ணணுனாக்கா எல்லாரையும் பாதிக்கும். சமுதாயத்தில் வந்து ஒரு விஷம் மாதிரி பரவி அது நம்மை பாதிக்கும். ஒரு பெண்ணை மானபங்கம் படுத்த வேண்டும் என்றால் அவளை தொட்டு தான் செய்ய வேண்டும் என்ற அவசியமில்லை. அந்த பெண்ணை பற்றி நான்கு நண்பர்கள் ஒன்றாக சேர்ந்து அந்த அப்யூசிங் வேர்ட்ஸை யூஸ் பண்ணி பேசினாலே போதும், அந்த பெண்ணுக்கு அது பாதிப்பை ஏற்படுத்தும். இதெல்லாம் நாங்கள் காலேஜில் பார்த்துருக்கோம், நாங்கள் கடந்து தான் வந்திருக்கோம். சில கெட்ட பசங்க பேக் பெஞ்சஸ் இருப்பாங்க, நாங்கள் டாப்பர்ஸ்லாம் ஃப்ரண்ட் பெஞ்சில் உட்காந்துருப்போம். அவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா பேக் பெஞ்சஸ்ஸு ஃப்ரண்ட் பெஞ்சில் இருக்கவங்கள பார்த்து அசிங்க அசிங்கமாக பேக் பெஞ்சில் உட்காந்து அரட்டடிக்கிறது, அவங்கள பற்றி ப்ரொஃபஸர்ஸை பார்த்து அரட்டடிக்கிறது, ப்ரொஃபஸர்ஸை வந்து அப்யூஸ் பண்ணுறது போன்ற விஷயங்கள் எல்லாம் செய்து கொண்டு இருப்பார்கள். இதையெல்லாம் நாம் கண்டுகொள்ளாமல் விட்டு விடுவோம். ஆனால் பிற்காலத்தில் அது மிகப்பெரிய ஒரு அரசியல் பிரச்சனையை ஏற்படுத்தி இருக்கிறது. எங்கள் லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்து அரட்டடித்த பசங்கள்லாம் அரசியல்வாதிங்க மாதிரி அரசியல் கட்சியில் போய் சேர்ந்துக்கிட்டு அவங்கெல்லாம் பெரியாளாகிட்டு இருக்கானுங்க. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து கண்கூடாக பார்த்து கொண்டு தான் இருக்கின்றோம், என்ன நடக்குது ஏது நடக்குது. ஏன்னா வந்து எல்லாமே நம்மளை சுற்றி நடக்கிறதுனால சில விஷயங்கள்லாம் நமக்கு தெரியுது. அவர்கள் எப்படிப்பட்ட ஆட்கள், அவங்களுடைய மனநலம் எப்படி இருக்கின்றது, அவர்கள் எப்படிப்பட்ட பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்காங்க, ஃபேமிலி பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்காங்க. அதாவது ஃப்ரெண்ட்ஸு கூடவே அவங்க அந்த விஷயத்தை அனுபவிச்சிட்டதுனால கல்யாணம் தப்ப அவங்களுக்கு வந்து அது எவ்வளோ பெரிய முக்கியமான விஷயம், இல்லறம் என்பது எவ்வளோ அற்புதமான விஷயம் என்பது அவர்களுக்கு தெரியாமலே போய்விடுகின்றது. அவர்கள் அந்த ஹராம் என்று சொல்வார், மிகவும் மோசமான ஒரு தாம்பத்திய உறவை வைத்து மனைவியை கற்பழிப்பது போன்று செய்வார். அதெல்லாம் வந்து தாம்பத்திய உறவு கிடையாது. அந்த மனசு வந்து காயப்பட்டிருக்கும், அந்த மனசு வந்து ஈடுபடாது, ஒழுங்காக ஈடுபடாது. அந்த மனசு வந்து அந்த ஸ்தானத்தில் ரொம்ப நாளைக்கு நிற்காது, அந்த இல்லற வாழ்க்கை நிலைக்காது. அதனால் இளமையிலேயே நன்றாக படிக்க வேண்டும், நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும், நிறைய ஞானத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். பிற்காலத்திலே நாம் அதையெல்லாம் பயன்படுத்தி நமது வாழ்க்கையை வாழ வேண்டும், நமது மனைவியோடு வாழ வேண்டும். அதுதான் நம்முடைய இல்லற வாழ்க்கையை தவிர செக்ஸை பற்றி பேசி அதை அந்த விகாரப்படுத்துறது, வக்கர புத்தியோடு செயல்படுவது, இதெல்லாம் வந்து தவிர்க்கப்பட வேண்டியது. இது சமுதாயத்திலே ஒரு அப்யூஸ் என்று சொல்லுவார். ஃப்ரெண்ட்ஷிப்பில் இந்த மாதிரி அப்யூசிங் விஷயமெல்லாம் நடக்கும். இது போலீஸ் கேஸ் தான். இது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறப்போ அது வந்து இஃப் இட் கோஸ் டு த ஹையர் அத்தாரிட்டிஸ் அந்த போலீஸ்க்கு காதுக்கு போகிறப்போ அவங்க இதெல்லாம் வந்து க்ரப் பண்ணுவாங்க. அது அந்த அளவுக்கு போகாத அளவுக்கு நீங்கள் உங்களுடைய மனசையும் பாயையும் கட்டுப்படுத்திக்கிட்டு நீங்கள் ஒழுங்காக வாழறதுக்கு ட்ரை பண்ணணும். நாலு ஃப்ரெண்ட்ஸு சேர்ந்துட்டாங்க அப்படின்றதுக்காக நீங்கள் குஷியாக அந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சிங்கனாக்கா பிற்காலத்தில் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை முழுவதும் அழியக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். என்ன பாவம் செஞ்சோமோ, நமக்கு இந்த மாதிரி கஷ்டம்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்லுவாங்க. நீங்கள் சின்ன வயசில் அந்த மாதிரி ஏதாவது தப்பு பண்ணியிருப்பீங்க, உங்களுடைய வாழ்க்கையில் அந்த மாதிரி எதிர்வினைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அதனால் நல்ல விஷயங்களை பேசுவோம், நல்ல விஷயங்களை செய்வோம், நல்ல ஃப்ரெண்ட்ஸோடு சேருவோம். ஃப்ரெண்ட்ஷிப்பில் பாலுணர்ச்சி இல்லாமல் இருப்போம். பாலுணர்ச்சி ஏற்பட்டாலும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை நாம் எந்த லிமிட்டோடு வைத்து கொள்ள வேண்டுமோ அந்த லிமிட்டோடு வைத்துக்கொள்வோம். அதற்கு மேல் போனால் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கலங்கப்பட்டு விடும். அந்த கலங்கப்படாமல் ஃப்ரெண்ட்ஷிப்பை காப்பாற்ற வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கின்றது. இந்த நட்புக்கு கூட கற்புகள் உண்டு என்றெல்லாம் பாடுவார்கள். கற்பு என்றால் அந்த நட்பு வந்து எந்த லிமிட்டில் நம்ம பழகணுமோ அந்த லிமிட்டில் பழகணும். நம்முடைய அந்தரங்கத்தில் வந்து நம்முடைய குற்றங்களையும் குறைகளையும் எடுத்து சொல்வது நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் என்று சொல்லுவார். அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப் நமக்கு கிடைத்துவிட்டால் நாம் கொடுத்து வைத்தவர்கள் தான். அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பை தான் நாம் தேடணும். நம்முடைய நலம் விரும்பிகள், நாம் செய்கிற குற்றத்தை நமக்கு எடுத்து சொல்பவர்கள், நாம் செய்யும் குற்றத்தை ஊரறிய சொல்லாமல் நம்முடைய அந்தரங்கத்திலே வந்து சொல்லுபவர்கள் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது தான். எனவே ஃப்ரெண்ட்ஷிப்பில் நிறைய இந்த மாதிரி குற்றங்கள் நடக்கின்றது. இதையெல்லாம் ஆரம்பத்திலே நாம் பார்த்து தடுத்து கொள்ள வேண்டும். படிக்கிற வயசில் ஒழுங்காக படிக்கணும், நல்ல பேர் வாங்கணும். ஃப்ரெண்ட்ஷிப் மத்தியில் நல்ல பேர் வாங்கணும். ஃப்ரெண்ட்ஷிப்போடு தப்பு பண்ணக்கூடாது, ஏன்னா அது உங்களுக்கு பாதிப்பை தான் ஏற்படுத்தும் பிற்காலத்தில். இதையெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு இந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்யூஸ் என்ற விஷயத்தை நாம் நன்றாக பரிசீலனை செய்வோம். நன்றி, வணக்கம்.